வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் எண் 6. வாசிப்பவர் மதுமிதா. இவ்வாறு சில நாட்கள் கழிந்த பின்பு ஒரு நாள் நானும் ஞானாம்பாளும் கனகசபையும் தெருத்திண்ணையில் வாசித்துக் கொண்டிருந்தோம். அப்போது அநேக ஆணைகளும் குதிரைகளும் வண்டிகளும் கொடிகளும் குடைகளும் காலாட்களும் நானாவித வாத்திய முழக்கத்துடன் தெருவில் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரே நின்றன. அவைகளின் மத்தியில் 4 குதிரைகள் கட்டின சொர்ணமயமான ரதத்திலிருந்து ராஜ வடிவான ஒரு புருஷனும் ஸ்திரீயும் இறங்கினார்கள். தடாகத்தில் விழுந்தபோது கரையேற்றிவிட்ட சன்னியாசியாரும் அவர்களுக்கு முன்னே வந்து கனகசபையை கையாலே தொட்டு காட்டினார். உடனே மேற்படி ரதத்திலிருந்து இறங்கின அந்த மகா புருஷன் கனகசபையை தழுவி மார்போடு அணைத்துக் கொண்டு, என் மகனே, என் கண்மணியே, என் குலத்திலகமே, இந்நாள் வரைக்கும் உன்னை பார்க்க கொடுத்து வைக்காமல் போனேனே, என்ன பாவமோ உன்னை பிரிந்திருந்தேனே, இப்போதாவது உன்னை காணாமல் கண்டேனே, இனிமேல் என்னைப் போலே பாக்கியசாலிகள் உண்டா என்று சொல்லி தேக பரவசமாய் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். அவருடன் வந்த ஸ்திரீயும் கனகசபையை கட்டி தழுவி கொண்டு, மகனே மகனே என்று பிரலாபித்தாள். பிற்பாடு அந்த மகா புருஷன் ஞானாம்பாளை நோக்கி, ஓ பாக்கியவதியே, ஸ்திரீ ரத்தினமே, குணபூஷணியே, நீயே தர்மாவதாரம், உனக்கு சமானமான குணவதிகள் இந்த உலகத்தில் இருப்பார்களா? தடாகத்தில் விழுந்த என் புத்திரனையை நீயல்லவோ ரட்சித்தாய், உன்னால் அல்லவோ அவனை காணும்படியான பாக்கியம் பெற்றேன் என்று சொல்லி துதித்தார். இப்படியாக நிகழ்ந்த அதிசயங்களை கேள்விப்பட்டு எங்கள் தாய் தந்தைமார்கள் சுற்றத்தார் யாவரும் வந்து சூழ்ந்து கொண்டு அவருக்கும் அவருடைய பத்தினிக்கும் தகுந்த ஆசனங்கள் கொடுத்து வீட்டிருக்க செய்தார்கள். அவர்கள் இன்னாரென்றும் அவர்களிடத்தில் என்னது பேசுகிறதென்றும் தெரியாமல் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தோம். அவர்கள் எங்களை நோக்கி, ஓ புண்ணியவான்களே, புண்ணியவதிகளே, நீங்கள் இந்நாள் மட்டும் என் மகனுக்கு செய்து வந்த உபகாரங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நான் இன்னான் என்றும் இந்த பிள்ளையை நான் பிரிந்திருந்த காரணத்தையும் நீங்கள் அறிய விரும்புவீர்களாதலால் அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதிக செல்வமும் சிறப்பும் பொருந்திய ஆதியூர் பாளையப்பட்டுக்கு நான் அதிபதி. நாங்கள் பூர்வீக அரசர்களுக்கு முடியெடுத்து வைக்கிற வேளாளர்களானதால் எங்களுக்கு அநேக கிராமங்களும் பூமிகளும் தானமாய் கிடைத்து சர்வ சுதந்திரமாக அனுபவித்து வருகிறோம். என்னுடைய தகப்பனார் ஆதிமூலம் பிள்ளைக்கு நானும் என் தம்பியாகிய தெய்வநாயகம் பிள்ளையும் புத்திரர்கள். என் பேர் தேவராஜ பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் ஜேஷ்ட புத்திரர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் பட்டம் ஆகிறதே தவிர கனிஷ்டர்களுக்கு பட்டம் ஆகிறதில்லை. ஆனால் ஜேஷ்டர்களுக்கு சந்ததி இல்லாவிட்டால் கனிஷ்டர்களுக்கு பாத்தியம் உண்டாகும். நான் மூத்தவனானதால் எனக்கு பட்டாபிஷேகமாகி என் தம்பி என்னுடைய சம்ரக்ஷணையிலிருந்து வந்தான். இதற்கு 12 வருஷத்துக்கு முன் இந்த குழந்தையை என் பத்தினி பிரசவித்தாள். 6 மாசத்து குழந்தையாயிருக்கும் போது எனக்கு குரூரமான வியாதி கண்டு எங்கள் குடும்ப வைத்தியர்கள் பலர் ஔஷதம் கொடுத்தும் சௌக்கியப்படவில்லை. இங்கிலீஷ் டாக்டர்கள் மருந்து கொடுத்து கொஞ்சம் சௌக்கியமான உடனே நான் தேச யாத்திரை செய்தால் எனக்கு முழுதும் சௌக்கியமாகும் என்று வற்புறுத்தி சொன்னார்கள். இந்த குழந்தை அதி பால்யமாயிருந்ததால் அதை நாங்கள் கூட கொண்டு போகாமல் என் தம்பி வசத்தில் ஒப்புவித்து பாளையத்தைச் சேர்ந்த காரியங்களையும் அவனே பார்க்கும்படி திட்டம் செய்து நானும் என் பெஞ்சாதியும் பரிவாரங்களும் தேச யாத்திரை செய்ய புறப்பட்டோம். வங்காளம் பம்பாய் முதலான இடங்களெல்லாம் சுற்றி கொண்டு நாங்கள் திரும்பி வர 6 மாதம் சென்றது. நாங்கள் வங்காளத்தில் இருக்கும் போது எங்கள் தம்பியிடத்திலிருந்து வந்த கடிதத்தில் எங்கள் பிள்ளை சுழிமாந்தம் கண்டு இறந்து போனதாக எழுதியிருந்தபடியால் நானும் என் பத்தினியும் பட்ட துயரம் இவ்வளவென்று சொல்லி முடியாது. என் பாரியாள் மட்டும் பிள்ளை விஷயத்தில் ஏதாவது மோசம் நடந்திருக்கும் என்று சந்தேகித்தாள். எனக்கு என் தம்பியிடத்தில் இருந்த விசுவாசத்தினால் அவள் சந்தேகப்படுவது சரியல்ல என்று கண்டித்தேன். நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு பிள்ளை இறந்தது வாஸ்தவம் என்று சகலரும் பிரஸ்தாபித்து வந்தபடியால் என் மனையாளுடைய சந்தேகமும் நிவர்த்தியாகிவிட்டது. பிற்பாடு சீமா மூல காரியங்களை நானே வகித்துக் கொண்டு வந்தேன். என் தம்பி சில நாள் வியாதியாயிருந்து ஒரு மாசத்துக்கு முன் தேக வியோகமானான். அவன் இறந்த விசனத்தால் அவன் பிரேதத்தின் மேல் விழுந்து புலம்பி அழுவேன். அப்போது அவன் இடுப்பிலிருந்து ஒரு கடிதம் வெளிப்பட்டது. அது என் பெயரால் மேல் விலாசம் எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருந்தபடியால் நான் தனியாக ஒரு அறைக்குள்ளே போய் அதனை வாசிக்க தொடங்கினேன். அது வருமாறு: ஐயோ அண்ணா, நான் உங்களுக்கு பரம சத்துருவே தவிர தம்பியல்ல. தாங்கள் வங்காளத்தில் இருந்தபோது தங்களுடைய பிள்ளை வியாதியால் இறந்து போனதாக நான் தங்களுக்கு எழுதினது சுத்த அபத்தம். தங்களுக்கு பிறகு எனக்கு பட்டம் நிலைக்க வேண்டியதற்காக தாங்கள் ஊரில் இல்லாத காலத்தில் தங்களுடைய பிள்ளையை எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் என்று என் பிரிய நேசனாகிய முத்து வீரனுக்கு சொன்னேன். அவன் அப்படி செய்யக்கூடாதென்று எனக்கு பல வகையில் போதித்தான். நான் பிடிவாதம் செய்ததனால் அவன் பிள்ளையை வாங்கிக் கொண்டு உன் மனதுப்படி செய்கிறேன் என்று சொல்லி போய்விட்டான். அந்த சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தவளுடைய பிள்ளை சுழி மாந்தத்தினால் இறந்து போனதானதால் அவளை பொருள் மூலம் சுவாதீனப்படுத்திக் கொண்டு அவள் பிள்ளையை தங்கள் பிள்ளை என்று பெயர் பண்ணி சகலரும் அறிய ராக்காலத்தில் அந்த பிள்ளையை பிரேத ஆலயத்தில் ஆடம்பரமாக அடக்கம் செய்தோம். இந்த ரகசியம் எனக்கும் அந்த பார்க்காரிக்கும் அவளுடைய புருஷனுக்கும் மட்டும் தெரியும். தங்களுடைய புத்திரனை கொண்டு போன முத்து வீரனை வெகுகாலமாக நான் பார்க்கவில்லை. அவன் உலகத்தை துறந்து சன்னியாசியாக போனதாக கேள்விப்பட்டேன். அவன் தங்கள் பிள்ளையை கொலை செய்திருப்பான் என்றே எண்ணியிருந்தேன். முந்தானால் வந்த சன்னியாசி தங்கள் பிள்ளையை கொலை செய்யவில்லை என்றும் சத்தியபுரியில் சாந்தலிங்கம் பிள்ளை வீட்டில் அந்த பிள்ளை வளர்வதாகவும் சொன்னான். அந்த சன்னியாசியை இங்கே இருக்கும்படி சொல்லி இருக்கிறேன். அவனை விசாரித்தால் ஆதியோடு அந்தமாக சகல சங்கதிகளும் நிஷிதமாகும். தங்களுக்கு நான் செய்த துரோகத்துக்காக என் மனசாட்சி எனக்கு செய்த தண்டனை சாமானியம் அல்ல. என் வியாதிக்கும் மரணத்திற்கும் காரணம் என் மனச்சாட்சியே அன்றி வேறல்ல. இனி எழுத எனக்கு சக்தி இல்லை. சாக போகிற என் மேலே கோபம் வைக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை நான் வாசித்த உடனே ஒரு பக்கத்தில் பெரிய ஆச்சரியமும் ஒரு பக்கத்தில் என் கனிஷ்டன் மேலே பிரதாபமான கோபமும் ஜனித்து இன்னது செய்கிறதென்று தெரியாமல் சற்று நேரம் சித்திரம் போல அசைவற்றிருந்தேன். பிறகு பிள்ளை ஜீவந்தனாயிருக்கிறானே, அவனை காணலாம் என்கிற சந்தோஷம் மேலிட்டு சன்னியாசியார் வந்திருக்கிறாரா என்று விசாரித்தேன். அவர் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு அவரை ரகசியமாக அழைத்து அவர் மூலமாக சகல சங்கதிகளையும் பரிஷ்காரமாக அறிந்து கொண்டேன். என் தம்பியினுடைய உத்திர கிரியைகளெல்லாம் முடித்து கொண்டு நானும் என் பத்தினியும் பரிவாரங்களும் புறப்பட்டு வந்து என் பிள்ளையையும் உங்களையும் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன். இப்படிப்பட்ட பிரம்மானந்தத்தை நான் பிறந்தது முதல் ஒரு நாளும் அனுபவித்ததில்லை. ஆனால் இதுவெல்லாம் மெய்தானோ அல்லது கனவோ என்கிற சந்தேகம் ஒன்று மத்தியில் போராடுகிறது. முந்தி நாம் பார்த்த காரியங்களை கனவில் காணுகிறதே அல்லாமல் பாராத காரியங்களை கனவில் காணக்கூடுமோ? இந்த ஊரையும் ராஜ கிரகங்களுக்கு சமானமாகிய உங்கள் கிரகங்களையும் அவைகளின் நானாவித அலங்காரங்களையும் மகா புண்ணியாத்மாக்களான உங்களையும் இதற்கு முன் நான் ஒரு நாளும் பாராதிருக்க இப்போது நான் பார்க்கிறபடியால் இவ்வளவும் கனவல்ல, உண்மையின்றே நிச்சயிக்கிறேன் என்றார். பிறகு கனக சபையை சிறு பிள்ளை முதல் வளர்த்தவர் எங்கே என்று விசாரித்து தெரிந்து கொண்டு அவரை நோக்கி, ஐயா, உம்மை போல நல்லவர்கள் உண்டா? நாங்கள் பிள்ளையை பெற்ற கடமையை அல்லாமல் அவனுக்கு ஒரு நன்மையும் செய்ததில்லை. நீர் எவ்வளவோ பாடுபட்டு அவனை அருமை பெருமையாக வளர்த்து அவனை மனுஷனாக்கிவிட்டீரே. என் கூட பிறந்த தம்பி என் பிள்ளையை கொலை செய்ய நினைத்தானே. ஒரு சம்பந்தமும் இல்லாத நீர் சொந்த பிள்ளையை பார்க்கிலும் 100 பங்கு அதிகமாக பிள்ளையை வளர்த்தீரே. உமக்கு இந்த உலகம் முழுமையும் கொடுத்தாலும் நீ செய்த உபகாரத்துக்கு தகுந்த பிரதிப்பிரயோஜனமாகுமா என்று சொல்லி, பிறகு என் தாயார் தகப்பனார் பந்துக்கள் முதலிய ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியே ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார். அவர் செய்கிறதை பார்த்தால் உலகம் முடிகிற வரையில் உபச்சாரத்தை நிறுத்த மாட்டார் என்று தோன்றிற்று. என் தகப்பனாரும் ஞானாம்பாள் தகப்பனாரும் எழுந்து, போஜனத்துக்கு நேரமாகிறதே, கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவரும் அவருடைய பத்தினியாரும் எங்களால் எல்லாரும் பசியாயிருக்கிறார்களே என்று சொல்லி உடனே எழுந்து ஸ்நானம் ஜபம் முதலிய நித்திய கருமங்களை முடித்து கொண்டு ஒரே பந்தியாய் இஷ்டான போஜனம் செய்தோம். மறுநாள் முதல் எங்கள் கிரகத்தில் அவர்களை வரவழைத்து வைத்துக் கொண்டு 10 நாள் வரையில் அவர்களுக்கு சோடசோபாசாரங்களும் செய்தோம். துரும்பு போல் இழைத்திருந்த கனகசபை தாய் தகப்பனை கண்ட சந்தோஷத்தினால் பாரித்து பூரித்து அவர்களுடன் வந்த யானைகளில் ஒன்று போல ஆனான். எங்களை கூட அழைத்து கொண்டு போய் தகுந்த மரியாதை செய்தனுப்ப வேண்டும் என்பது கனகசபையின் தகப்பனாருடைய அபேட்சையாயிருந்தாலும் நாங்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று தெரிந்து கொண்டு அவர் எங்களை பார்த்து, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாத பாக்கியசாலியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்த பேருபகாரத்திற்கு கடவுள் கிருபை செய்ய வேண்டுமே அல்லாமல் என்னாலே செய்யக்கூடியது யாதொன்றும் இல்லை. உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தால் என்னை போல் நன்றி கெட்டவர்கள் வேறொருவரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு துன்பம் வந்த காலத்தில் அல்லவே நான் உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும். ஆகையால் உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய நினைப்பது உங்களுக்கு துன்பம் வர வேண்டும் என்று பிரார்த்திப்பது போலாகுமானதால் நான் பிரதி உபகாரம் செய்ய நினைக்க மாட்டேன் என்றார். அவர் பயணப்படும் முன்னுக்கு எங்கள் பாட்டியார் வந்து, ஐயா, உங்கள் பிள்ளை என்னால் வெகுவாக அடிபட்டான். அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாயிருக்கிறது என்றார்கள். உடனே அவர் என் பாட்டியாரை நோக்கி, அவன் அடிபட்டது அவனுக்கு பெரிய அனுகூலம். துன்பமே ஞானத்தின் பாடசாலை. துன்பப்படாதவன் இராஜாங்கத்துக்கு யோக்கியனாக மாட்டான். தான் அடிபடாதவனாயிருந்தால் அடியினால் உண்டாகிற உபத்திரவம் என்னவென்று தெரியாமல் தன்னுடைய பிரஜைகளை அடிக்கடி அடிக்க சொல்லுவான். துன்பப்படாதவனுக்கு ஏழைகளுடைய வருத்தம் எப்படி தெரியும் என்றார். அப்போதுதான் அடியினால் உண்டாகிற பிரயோஜனம் இன்னதென்று எனக்கு தெரிந்தது. பிற்பாடு அவரும் அவருடைய பத்தினியாரும் கனகசபையும் அவனை வளர்த்த தந்தை தாய்மார்களையும் அழைத்து கொண்டு எங்களிடத்தில் தனித்தனியே விடைபெற்று கொண்டு பரிவாரங்களுடன் சென்று விட்டார்கள். கூட பிறந்த அன்புள்ள சகோதரன் போல நெடுங்காலம் என்னுடன் கூட இருந்து சகல சுக துக்கங்களுக்கும் உடந்தையாயிருந்த கனகசபையை பிரிந்தது எனக்கு பெரிய மனோதுக்கமும் வியாசங்கமுமாயிருந்தது. அவனுக்கு அதிபால்யத்தில் நேரிட்ட ஆபத்துகளை நீக்கி அவனை அற்புதமாக வளர்ப்பித்த கடவுளது திருவருட் செயலை வியந்து ஸ்தோத்தரித்தேன். பிரதாப முதலியார் சரித்திரம் நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் பிரதாப முதலியார் சரித்திரம் 6ஆம் அத்தியாயத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.